hallelujah, 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 hallelujah. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். Hallelujah, 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 Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஆண்டவருடைய நாள், மகிழ்ச்சியின் நாள், அது ஒரு சிறப்பான சிந்தனைக்குரிய நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம என்ன செய்கிறோம், அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓய்ந்து இருப்பது, டிவியை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது, படுத்துக்கொண்டு எதையாவது ரெக்ரியேட் பண்ணுவது, அப்படி அல்ல. மாறாக கடவுளோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இணைந்திருக்கிற ஒரு நாள். கடவுளை குறித்த சிந்தனையை அன்றைக்கு கொடுக்குற நாள். பாருங்கள், வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை குறித்த சிந்தனையில் இருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள் என்று சொல்லுகிற போது, கடவுள் குறித்த அந்த திட்டம், கடவுளை குறித்த அந்த சிந்தனை, கடவுள் நின்று நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை சிந்திக்கணும். அந்த ஒரு நாள் வந்து நம்ம கடவுளுக்கு என்ன செய்கிறது, அர்ப்பணித்து நம்மளுடைய சிந்தனையை கடவுளுக்கு கொடுக்குற நாள், உள்ளத்தை கடவுளுக்கு கொடுக்குற நாள். அப்படி தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளை பார்க்குற. நம்ம அந்த நாளில் அதிகமான பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ஓய்வு நாள்னா உடலுக்கான ஓய்வு என்று நினைத்து கொண்டு நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய எண்ணங்களையும் கூட வேறு சில தவறான காரியங்களுக்குள்ளே நம்ம வைக்கிறோம். அதாவது தொலைக்காட்சி, அங்கே நடக்கக்கூடிய விவாதங்களா, ஜப்புச்சா, இது இதில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து என்ன செய்கிறோம், அதை குறித்து சிந்தித்து அந்த நாளையும் கூட நம்ம கடவுளுக்கு முழுசாக கொடுக்க முடியாத நிலையை நம்ம பார்க்கணும். அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோமே, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேர் ஆர்கியூ பண்ணலாம். கடவுள் அன்னைக்கு வார்த்தையை உங்ககிட்ட பேசியிருப்பார். அன்றைக்கு முழுவதுமாக அவர் அந்த வார்த்தையில் நம்ம தியானிக்கிற போது அந்த வார்த்தையை குறித்து நம்ம யோசிக்கணும். அதுதான் தியானிக்கிறது பேர். இன்றைக்கி பைபிளில் அப்படி, இன்றைக்கி வார்த்தை எப்படி ஆண்டவர் பூசையில் பேசினார், இந்த வார்த்தை எனக்கு உரிய வார்த்தையாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுக்காகத்தான் ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் கேட்குறாரு. ஒரு நாள் ஏழு நாளில் ஆறு நாள் நீ என்ன செய், நீ எடுத்துக்கோ. அந்த ஒரு நாள் கடவுள் ஓய்ந்திருந்தார் ஏழாவது நாள் அப்படின்னா, அவர் என்ன செய்தார், ஆறு நாளும் மற்றவற்றை குறித்து யோசித்து கொண்டிருந்தார், மற்றவற்றை குறித்து யோசித்து கொண்டிருந்தார். ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தாருன்னா அவர் என்ன செய்தார், அவருக்கு ஓய்வு தேவையில்லை. அந்த ஓய்வுங்கிற அடையாளம் நமக்கு, நம்மை குறித்து, நம்முடைய திட்டங்களை குறித்து, கடவுளோடு நாம் இணைந்திருக்கிற நிலையை குறித்து யோசிக்கிறார். அதுதான் அன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிற காரியம். கடவுள் ஓய்ந்திருந்தார்னா அவர் என்ன செய்திருப்பார், அவரே அவரை பற்றி யோசித்திருப்பார். அதுதான் கடவுளுடைய யோசனை. கடவுள் வந்து நானே இருக்கிறவராக இருக்கிறவர், ஐஆம் ஹூ ஐஆம். அப்போ அவர் யோசித்தார்னா வேறு யாருக்கும் யோசிக்க முடியாது, அவரை பற்றி தான் அவரை யோசிக்க முடியும். அப்போ அவரை பற்றி யோசித்தா அது உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய அதிசயம். அப்போது இன்றைக்கி நாம் நம்மளை குறித்து யோசித்தோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை குறித்து யோசித்தோம் அப்படின்னா, அது ஒரு மகிமையின் அடையாளமாக வெளிப்படும். நம்மை குறித்து யோசிக்க மறுக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் நம்மளை பிசாசு இழுத்துட்டு போகிறான். எதை குறித்து நீ யோசிக்காது, அடுத்தவங்களையே பாரு, பொருள்களை பாரு, உலகத்தை பாரு. இந்த உலகத்தின் தலைவன் நம்ம எப்போதுமே நம்மிடமிருந்து நம்மை வெளியில் கொண்டு போய் வைப்பது தான் அவனுடைய வேலை. உள்ளொளி பயணம் நம்ம செய்வதற்கு அவன் தடையாக இருக்கிறான். அதனால் இந்த அருமையான நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளினுடைய அந்த வார்த்தையோடு கூடிய பயணம் இன்றைக்கி தியானிப்பதற்கு மூன்று வாசகங்கள், முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம், மூன்று வாசகம். எப்பொழுதுமே நம்ம சொல்லுகிற ஒரு செய்தி தான் மூன்று வாசகமும், நமக்கு ஒரு தொடர்பை கொடுக்கிறது. இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்கள், தொழுநோயாளியினுடைய நிலையை குறித்து விவரிக்கிறது. லேவியர் நூலில் தொழுநோயாளி எப்படி இருப்பாங்க அப்படின்னு, ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதோனும் தடிப்போ, சொறி சிறங்கோ, வெண்படலமோ காணப்பட்ட அந்த தொழுநோய் பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி தங்களை அறிக்கை செய்யணும், தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார், நோய் அவர் தலையில் உள்ளது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த ஆடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். பாருங்களேன், நோய் உள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர், எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருப்பார். பாருங்கள், இந்த தொழுநோயினுடைய அடையாளம். இன்றைக்கி நமக்கு தொழுநோயை பற்றி பிரச்சனை கிடையாது, தொழுநோயினுடைய தாக்கமெல்லாம் இன்றைக்கி கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டாங்க. உலக நாடுகள் எல்லாமே தொழுநோயினுடைய காரியத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இன்னும் முழுசாக அதை இராடிகேட் பண்ண முடியல. தொழுநோய் இன்றைக்கும் அதனால் துன்பப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தொழுநோய் பெற்றிருக்கிறவங்க அன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் எப்படி இருந்தது, இன்றைக்கி அதை பற்றி நமக்கு ஒரு பயம் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இது நமக்கு தேவையில்லாத ஒரு வசனத்தை போல தெரியலாம். ஆனால் இந்த தொழுநோயினுடைய அந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை நம்ம மேற்கோளிட்டு நம்ம எடுத்து உள்ளத்தில் வைத்து பார்க்கிறோம். தொழுநோயினுடைய அந்த வெளிப்பாடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்குற அடையாளம் அதுதான். இந்த தொழுநோயும், இப்போ நம்ம சமீபத்தில் கொரோனாவை நம்ம கடந்து வந்தோம். இந்த தொழுநோய் வேறு ஒரு வியாதி, கொரோனா வேறு ஒரு வியாதி. அதனுடைய வியாதியினுடைய நிலையில், அந்த நோயினுடைய தன்மையில், ஆனால் செயல்திறனில் இந்த இரண்டும் ஒத்தவையாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். செயல்திறன், அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய எஃபெக்ட், அது வந்து நமக்கு, அது தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வழியை கொடுக்கிறது. அது வந்து தனிப்பட்ட நபரை சார்ந்தது. அந்த நபருக்கு சமூகத்தினால் ஏற்படக்கூடிய காரியம், அவரால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய காரியம், இதை தான் வந்து செயல்திறன் என்று நான் சொல்கிறேன். வெளிப்படக்கூடிய அந்த செயலினுடைய திறன் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த தொழுநோய் பெற்றவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க முதல்ல அவங்கள அசிங்கப்படுத்தி கொள்ளணும். தலை சீவிறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது, தலை வாருவதற்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க தீட்டுன்னு கத்தணும், தங்களை சிறுமைப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு பிறகு அவங்க வந்து பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இந்த சிம்டம்ஸ்லாம் பாருங்கள், கொரோனாவினுடைய அந்த தாக்கத்திற்கு அது செயல்படுகிற அந்த விதம் ஒத்து போவதை நம்மளால் பார்க்க முடியும். என்ன, அவங்க தீட்டுன்னு கத்துறதில்ல, ஆனால் தனிமைப்படுத்திக்கணும். தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த தனிமை சத்தமாக சொல்ல, அவங்க ஏன் தனிமையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொரோனா. அவங்கள போய் தனியாக போட்டுருவாங்க. அந்த இறந்த உடனே அந்த உடலை கூட காட்டுறதில்ல. பாருங்கள், இப்போ ஏற்பட்ட ஒரு வேதனை. இதில் வரக்கூடிய எல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வியாதிக்குமான ஒரு சில வெளிப்பாடுகள் ஒத்தவையாக இருப்பதை நம்ம பார்த்து நம்ம வந்து யோசிக்கணும். இதில் என்ன ஒரு காரியம், மதிப்பீடுகளின்படி நம்ம பார்க்குறோம். உடல் சார்ந்த ஒரு நிலை இதை பார்த்துட்டோம், வியாதி ஒட்டிக்கும். அதனால் என்ன நடக்கிறது, தனிமை, நீ அங்கே நில்லு, பக்கத்தில் வராத. அப்போ என்ன, சுயநலம், இதை நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நீ கெட்டு கெட்டு போனால் எனக்கு என்ன, அதனால் நீ அங்கே நின்று. பாருங்கள், இது சுயநலத்தினுடைய ஒரு காலமாக அது மாற்றப்பட்ட ஒரு சூழல். அடுத்ததாக பார்க்குறோம், பிறரை மறுக்கும் மனநிலை. இந்த கொரோனாவினுடைய நாட்களில் நம்ம உறவுகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, மறுக்கிற மனநிலை. ஒரு சில ஊர்களெல்லாம் வந்து இந்த கொரோனாவினால் இறந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரில் புதைக்கக்கூட அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்காத நிலை, புதைக்கக்கூட முடியாத நிலை. அதனால் என்ன செய்தாங்க, பிரேதங்களை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி எறிந்தாங்க. ஒரு அந்த மானுடத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மகிமை கொடுக்க முடியாத ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து அந்த தொழுநோய் என்கிற அடையாளத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த செயல்கள், அதனுடைய வெளிப்பாட்டு காரியங்கள். இன்றைக்கி ரோமையர் 16:17 பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வேண்டுவது நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். அப்போது இந்த வியாதியினுடைய செயல்பாடு, செயல்திறன் எப்படி இருக்கிறது, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அடையாளம், உறவுகளை பிரித்து வைக்கிற அடையாளம், சுயநலத்தை மேம்படுத்துகிற அடையாளம். இப்போ ஏற்பட்ட காரியத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், இந்த எண்ணங்களிலிருந்து நாம் சற்று விலகி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பை, ஒன்றிப்பை விதைக்கிற அடையாளமாக நம்ம இருக்க முயற்சிக்க வேண்டும். கலாத்தியர் 5:20 பாருங்கள், இந்த பிரிவினையினுடைய அடையாளம் வருகிறது, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, இதெல்லாம் வந்து அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுகளாக வருகிறது. தூயாவிக்கு எதிரான அந்த தூயாவியின் கனிகள் வரும் கலாத்தியர் 5:22. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தூயாவிக்கு எதிரடையான பாவங்கள் பாருங்கள், அதில் வரக்கூடியது இந்த பிரிவினை, பிளவு. அப்போது இன்றைக்கி தொழுநோய் என்பது, கொரோனா என்பது உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் அதை குறித்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய சில சாதகமான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், அதை நம்ம மறுக்கக்கூட இல்லை. ஆனால் உள்ளம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இன்றைக்கி நிறைய பேருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. வியாதியை விட உள்ளம் வந்து தொழுநோயினுடைய வேதனையை கடந்திருக்கிற. பைபிளில் நிறைய முறை நான் படிச்சிருக்கிறேன், தாய் உன்னை பால் குடிக்கிற மகவை தாய் மறப்பாலோ, அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பைபிளில் படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரு தாய் பிள்ளையை மறந்து போவா. நான் குருமடத்தில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும், பைபிள் வந்து பொய் சொல்லுது, பைபிளில் இருக்கிறது ஏதோ உண்மை, எதோ எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் சம்பவங்களை பார்க்கிற பொழுது, செய்தித்தாள்களை பார்க்கிற பொழுது, சில காரியங்களுடைய காரியத்தை நம்ம காதுகளில் கேட்கிற போது நடந்த உண்மை விவிலியத்தை இன்னும் அதிகம் ஆழமான உண்மையாக மாற்றுகிறது. பாருங்கள், குழந்தையை, பெற்ற குழந்தையை தூக்கி ரோட்டில் போட்டுட்டு போகிறது. ஒரு சம்பவத்தை பேப்பரில் வாசித்தேன், காலை கடனை கழிப்பதற்காக ஒருத்தர் வந்து ஆத்தோரமாக போகிறார். அந்த ஆத்தோரமாக போகிற இடத்துல ஒரு பேப்பருக்குள்ளே ஏதோ ஒன்று ஆடிக்கொண்டு இருக்கிறது. அவர் நினைத்து கொண்டார், ஏதோ நாய்க்குட்டியைத்தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கொண்டு வந்து ஆத்தோரமாக ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் நாய்க்குட்டி எங்கேயோ அது திறந்து கூட விட்டுட்டு போகலை, அது திறந்து விட்டுருந்தா அது அவங்க பின்னாடியே ஓடிடுன்னு அவங்க பூட்டி வச்சுட்டாங்க போல இருக்குன்னு போய் அந்த பிளாஸ்டிக் பைகளை அவர் திறக்கிற போது தான் அதிர்ந்து போனார், அதன் உள்ளே இரட்டை குழந்தைகள். பாருங்கள், ட்வின்ஸு, அது உள்ளே இருக்கிற அந்த வேதனையை பார்த்து அதிர்ந்து போனார். உடனே ஆர்வலர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலையிலே அந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள். பாருங்கள், அந்த குழந்தையை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து போயிருக்கிறாங்க, காலையில் யாராவது ஒரு இந்த வேலைக்கு வருவாங்க அவங்களாவது பார்ப்பாங்கன்னு சொல்லி எங்கே கொண்டு போய் போட்டுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள், இதை பெற்றெடுத்த தாய்க்கும் அந்த தந்தை கண்டிப்பாக இவர்கள் ஒன்றாக இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தையினுடைய நிலைமை பாருங்க. இன்றைக்கு விவிலியத்தை இப்படிப்பட்ட மக்களினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு விவரித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த தொழுநோயினுடைய அடையாளம் எல்லா தளத்திலும் இன்றைக்கு அது நிரம்பி கிடக்கிறது. இன்றைக்கி குழந்தைகளே தாய் பிடி போடுறது ஒன்று, இன்றைக்கி பெற்றோரை வந்து பிள்ளைகள் கொண்டு போய் இதில் கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. முதியோர் இல்லங்களில் முதியோர் இல்லங்கள் அந்த தூக்கி எறியப்பட்டவங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிற ஒரு இல்லமாக இருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்றைக்கி இரண்டாவது வாசகத்தில் பார்க்குறோம். பாருங்கள், இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். நீ 1000 காரணத்தை சொல்லலாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு, ஆனால் அந்த காரியம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா, கடவுளுக்கு மாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று யோசித்து செய். அப்படி யோசிச்சிங்கனாலே நிறைய தவறுகளை நம்ம நிப்பாட்டிட முடியும். இன்றைக்கி நாம் யோசிக்கணும். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேருவதில்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஆழமாய் போய் சேர்கிறது. அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி காரியம் நடக்கக்கூடாதே. அப்போ முதியோர் இல்லங்களில் கிறிஸ்தவ வயதான பெற்றோர் இருக்கக்கூடாதே. இருக்கிறாங்களே, யாருமே இல்லை, எல்லா பிள்ளைகளும் எனக்கு பிள்ளையே இல்லை, அதனால் நான் தனிமையில் விடப்பட்டேன், அந்த கேட்டகரியெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம சென்சஸை எடுக்கிற போது, அங்கே ஒரு தேடலை வைக்கிற பொழுது, அங்கே எல்லாருக்கும் சொல்கிறாங்களே, என் பையன் இருக்கிறான், என் பொண்ணு இருக்குது அப்படின்னு நிறைய உதாரணங்கள் உண்டே. அப்போது நீ எதை செய்தாலும், சாப்பிட்டினாலும் குடிச்சினாலும் உண்டாலும் குடித்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கன்னு சொல்லுகிற போது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோமா? இப்போ பாருங்கள், உள்ளத்தில் ஒரு தொழுநோய், அந்த தொழுநோய் உள்ளத்தில் கொரோனா. அப்போ அந்த கொரோனாவினுடைய தொழுநோயினுடைய அடையாளம் எங்கே இருக்குது? உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு வெளியில் இல்லை அப்படின்னு நம்ம போக முடியாது. உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தொழுநோய் அது எப்படிப்பட்டது? சுயநலம், பிரிவினை, பிளவு ஏற்படுத்தக்கூடிய மனநிலை, இதெல்லாம் தொழுநோய்க்கான அடையாளம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ அல்லது கடவுளின் திருச்சபைக்கோ, இன்றைக்கி நம்மளை சுற்றி பார்க்குறோம், இன்றைக்கி கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் இந்த வாரத்தில் நான் பேசியிருக்கிறேன், கடவுள் எல்லாத்தையும் படைச்சார். பாருங்கள், கடலில் வந்து மீனை மட்டும் படைக்கல, அவர் பெரிய பெரிய விலங்குகளை படைச்சிருக்கிறார், பெரிய பெரிய பாம்புகளை படைச்சிருக்கிறாரு. ஏன் படைச்சார் தெரியாதுங்க. கடவுள் படைத்த படைப்பெல்லாம் ஏன் படைத்தார் தெரியாது. ஏன் தவளையை படைத்தார் எனக்கு நமக்கு தெரியல. அறிவியலில் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. பாருங்கள், சமீபத்தில் இந்த நாட்டு நம்முடைய இதில் இருக்கிற நாய்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த நம்மளுடைய வாழக்கூடிய பகுதிகளில் சில ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாட்டு நாய்கள், அதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணுச்சு, இந்த நாட்டு நாய்களை குறித்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல்ஸ் வந்தது. அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன், இந்த நாய்களை வைத்து கூட கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சியில். பாருங்கள், எல்லாமே கடவுளுடைய திட்டத்தின்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியல, நம்ம கடவுளுடைய இப்படிப்பட்ட படைப்பே புரிய முடியலையே, அப்புறம் எப்படி நம்மளுடைய சக மனிதர்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? அப்போ நம்ம புரிய முடியாத புதிராகத்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, அடுத்த இருக்கிறவன் போய் அவன் என்ன தெய்வம், எந்த தெய்வத்தை வழிபடுறான்னு சொல்லி நீ போய் என்ன செய்யாத, அவங்கள தீர்ப்பிடாதீர்கள். அவர்கள் யார், எப்படிப்பட்ட நிலையில் அவங்க ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாங்க, அது அவர்களுக்கு விடப்பட்ட சவாலாக இருக்கட்டும். நீங்கள் நல்லதுன்னு சொல்லணும்னு நினச்சா இயேசு நல்லவர் என்று அறிக்கை செய். இயேசு சாமி அதை தான் செய்தாருங்க. இயேசு சாமி எங்கேயும் போய் வேறு தெய்வத்தை, வேறு நம்பிக்கை வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவமானப்படுத்தியதாக வேதம் சொல்லவில்லையே. அப்போ ஒரு கிறிஸ்தவை சார்ந்தவன் அந்நியராக இருக்கிற ஒரு மனுஷனை அல்லது அயலானாக இருக்கிறவனை பார்த்து எப்படி உன்னுடைய நம்பிக்கை வாழ்க்கை அவமானத்திற்குரியதுன்னு நம்ம சொல்ல முடியும்? என்னுடைய நம்பிக்கை வாழ்க்கை உயர்ந்ததுன்னு நீ சொல்லு, அதுக்கு உனக்கு உரிமை உண்டு. ஆனால் அடுத்தவர்களை காயப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தவனுடைய ஒரு அயல சகோதரனை பார்த்து அறிவிலியேன்னு சொன்னின்னா நீ எரி நரகத்துக்குள்ளே போவ, முட்டாளேன்னு சொன்னின்னா நீ தலைமைச் சங்க தீர்ப்புக்கு உள்ளாக என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நாம் பாருங்கள், இன்றைக்கி அதுதான் பாருங்கள். அவர் சொல்கிறார் பவுலடியார், கிரேக்கர்கள் என்னென்னவோ தெய்வத்தை வச்சுருந்தாங்க. அவர் சொல்கிறார், யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. வி ஷுட் பி த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாக இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல், பாருங்க, எனக்கு வந்து நான் போனேன்னா 1000 பேரை நான் கூட்டி சேர்க்கணும், எனக்கு இது பயன் கொடுக்கும், அப்படி இல்லை. பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். அவர்களுக்கு என்ன பயன் கொடுக்கும் அதைத்தான் நான் நாடுறேன். இன்றைக்கு பவுலடியாருடைய மனநிலை நமக்கு தேவையாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகள், யோவான் 17:20 பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகிறேன். அப்போ அந்த தொழுநோயாளர் 2வது நம்மளுடைய இடையூறாயிராதீர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது, இயேசுவிடம் வந்து அந்த மனுஷர் என்ன கேட்குறார், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அவர் ஆசைப்படுறதை வெளிப்படுத்துகிறார் வார்த்தையில். இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தையான தேவன், இன்றைக்கி வார்த்தையில் வல்லமையாக வெளிப்படுவார். அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நாம் நம்மளுடைய வார்த்தையின் வழியாகத்தான் என்ன செய்கிறோம், அநேகரை தொட வேண்டும். அநேகர் நம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மீது அன்பு கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையை கேட்டு 10 பேர் அஜிடேட் ஆகுறாங்க, இவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி நம்ம மேலே பாயிறாங்கன்னா அது என் கடவுளுக்கு அவமானத்தை கொடுக்கதாக மாறுகிறது. ஆகவே தான் அன்பு பிள்ளைகளே, நம்ம இரக்கத்தால் இணைந்த ஒரு நிலையைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இந்த தொழுநோயாளருடைய நிலையை நச்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அவர் முழந்தாட்படிக்கிட்டு வேண்டுறாரு, பரிவு கொண்டு இயேசு என்ன செய்கிறாரு, தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன் முதல் நோய் நீங்குக. தொட்டு பாருங்கள், எதையெல்லாம் செய்யக்கூடாதோ ஒரு தொழுநோயாளரை தொடக்கூடாது, தொழுநோயாளரை இவர் சந்திக்கவே கூடாது. சந்திக்கிறாரு, பக்கத்தில் போகிறாரு, அவரை தொடுறாரு. பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி தன்னை என்ன செய்கிறார், தன்னுடைய செயல்களை அவர் சுருக்கி கொள்கிறார். தன்னுடைய பிரபல்யமாகக்கூடிய நிலை, தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தாமல் அவர் என்ன செய்கிறார், நீ அமைதியாக போ அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்த காரியங்களை எல்லாம் நான் பார்க்கிற போது நாமும் எந்த மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மனுஷனால் அறிவிக்காமல் இருக்க முடியல, தான் பெற்றுக்கொண்டதை எப்படி அறிவிக்காமல் இருப்பது. பாருங்கள், இது செய்யாதன்னு சொல்லியும் அந்த மனிதனால் கட்டுப்படுத்த முடியல, பார்த்தீங்களா. இதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம நன்மைத்தனங்களின் ஊற்றாய் மாறுகிற பொழுது கண்டிப்பாக நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் வாய்மூடி நிற்க மாட்டார்கள். அவர்கள் கடவுளுடைய மேன்மையை குறித்து பேசுவார்கள். நாம் இப்படித்தான் ஆண்டவருடைய திட்டத்திற்கு உகந்த பிள்ளைகளை கூட்டி சேர்க்கணுமே ஒழிய, அடுத்தவர்களை அவமானப்படுத்தி, அடுத்தவர்களை பயமுறுத்தி, அடுத்தவருடைய நம்பிக்கை வாழ்க்கையை அவமானத்திற்கு உட்படுத்தி, அவளுடைய நம்பிக்கை வாழ்க்கையின் அடையாளங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி அல்ல. இது கடவுளுடைய அழைப்பு அல்ல, இது கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கு வாழ்க்கை நெறிக்கு ஏதுவான முறையும் அல்ல. என் அன்பு பிள்ளைகள், விடுதலை பயண நூல் 37:8 நம்ம பார்க்குறோம், ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் இரண்டு பக்கங்களிலும் கருபுகள் செய்யப்பட்டன. நடுவில் இரக்கத்தின் இருக்க, அந்த இரக்கத்தின் இருக்கைக்கு ரெண்டு பக்கத்தில் கருபுகள், ஏஞ்சல்ஸு. அதனுடைய அந்த கருபுகள், அந்த ஏஞ்சல்ஸுடைய நிலை எப்படி இருந்ததா, இருக்கையோடு, இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக இணைஞ்சிருக்கணும், அதனுடைய லிங்கிங் இருக்கணுங்க. இன்றைக்கி கடவுள் இரக்கத்தின் இருக்கையில் உட்காந்துருக்காரு, அவர் தனியாக உட்காந்துக்கிட்டு அள்ளி அள்ளி இப்படி போடுறாரு, இல்லைங்க. நீங்களும் நானும் அந்த இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்திருக்கணும் தேவ பிள்ளைகள். அதுக்காகத்தான் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. 1 பேதுரு 2:9 பேதுரு அடிகளார் அதைத்தான் சொல்கிறாரு, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. எதுக்கு? அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நீ அந்த இரக்கத்தை கொடுக்கறதுக்காக. தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். எதுக்கு? ஆண்டவருடைய அரசத்துவம் இரக்கத்தின் இருக்கையிலிருந்து கடந்து செல்கிறது. அந்த இரக்கத்தை நீ எடுத்து செல்கிற பிள்ளையாய் மாறணும். அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம். உன்னுடைய அந்த தூய்மையான வாழ்க்கை, தூய்மையான பேச்சு, அடுத்தவனை பார்த்து, என்னுடைய அயலான் வேறு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அவனை பார்த்து என்ன செய்யறல, காரி உமிழ்வதல்ல. நல்ல சமாரியன் உண்மையில் அடிபட்டு கிடக்கிறவன் யார் பாருங்க, அவன் எந்த நம்பிக்கையாளன் என்று பார்க்காத மனநிலை. மனிதன் மானுடத்தை மானுடமாய் பார்க்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலையைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். இதெல்லாம் செய்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு உரிமை சொத்தாக இருக்க முடியும். பாருங்க, இப்படியெல்லாம் செய்கிற நீ, கடவுள் உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காருனா நீ என்ன செய்யணும்னா, உன்னைய இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைச்சிட்டு வந்தவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவி. அங்கே நடக்கிற இருள் சூழ்ந்த நிலைகளில் போய் நீ போய் சாபத்தை வை. இல்லை, இறைவாக்கினுடைய நூல்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க பாருங்க, இஸ்ரேல் மக்களுடைய தவறிப்போன வாழ்க்கை முறையை அவங்க நெறிப்படுத்துகிறாங்க. இயேசுசாமி பரிசேயரையும் மறைநூல் வல்லுநரையும் சாடுறாரு. அவர் வாழ்ந்த பொழுது மற்றவர்களும் இருந்தாங்க, ஆனால் இயேசுசாமியுடைய டார்கெட் அவங்க இல்லை. அவர் செய்யக்கூடிய நன்மைத்தனத்தை பார்த்து அவர்கள் அவரோடு இணைய முற்பட்டார்கள். அவர் எங்கே இருந்தாலும் அவரோடு கூட ஓடி அவர்கள் அவரோடு இணைந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். இந்த இயேசுவின் மனநிலை நம்ம இடத்துல இருக்கிறதான்னு பார்க்கணும். தோபித்து புத்தகத்தில் 12:8 சொல்லுது, அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது, ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. பார்த்தீங்களா, நீதியுடன் அநீதியாய் போய் நீ செல்வத்தை சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுளுக்கு போய் அதில் போய் நான் ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீ கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. அநீதியான வார்த்தைகளை போட்டுட்டு 1000 ஆத்துமாக்களை நான் ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னீன்னா ஆண்டவருக்கு அது டிஸ்குவாலிஃபைடு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பெயரால் நீ பேய ஓட்டலாம், என் பெயரால் இறைவாக்கு உரைக்கலாம், என் பெயரால் நீ வல்ல செயல்கள் செய்யலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்வார், உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா நீ இரக்கத்தோடு இணைந்த நிலையில் இல்லாத போது. ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம் என்பது முக்கியமான ஒரு காரியம் பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம இன்றைக்கி உணரணும். நீ எத்தனை கோடிகளை சம்பாதிச்ச, எத்தனை பேருக்கு நீ வந்து தாராளமாக அள்ளி கொடுத்த, இல்லை நீ ஆண்டவரோடு இணைந்து கிடந்தாயா? 1 யோவான் 4:15 ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். பார்த்தீங்களா, இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கை செய்வார். எப்படி அறிக்கை செய்வது? வார்த்தையால், செயலால். 1 யோவான் 3:2 பாருங்க, கடவுள் நம்மளோடு அருகில் இருக்கிறார். பாருங்க, இணைச்சட்டம் 4:7 வாசிக்கிறேன், நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். பார்த்தீங்களா, அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது பெருமைக்குரிய விஷயம். இந்த வசனத்தை பார்க்கிற போது, இதோ எந்த மக்களினத்தோட கடவுள் நெருங்கி இருந்தார் அந்த பெருமையை தான் நம்ம பறைசாற்றணும். ஓனுகிட்ட உன் கடவுள் இல்லைன்னு நம்ம பறைசாற்றுவதற்கு நமக்கு வேலை இல்லை. என் கடவுள் மகிமை உள்ளவர், என் கடவுள் என் அருகில் இருக்கிறார். அப்போ அவங்க கேட்பாங்க, அப்போ என் பக்கத்தில் அந்த கடவுள் வரணும்னா என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் இதை செய்யுங்க. பாருங்க, இப்படித்தான் நீ மக்களுக்கு நன்மை தனத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு வரணும். 1 யோவான் 3:2 சொல்கிறது, என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை, ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அதற்கு நாம் இப்போ என்ன செய்யணும்? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு செய்யக்கூடாதவைகளை எல்லாம் செய்து கொண்டு உள்ளத்தில் பூரா தொழுநோயை வைத்து கொண்டு வெளியில் வேடமணிந்து நம்ம வாழ்ந்து செல்வதல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை போல இருக்க முயற்சிக்கிற பொழுது கடவுள் என் அருகில் அவரை வைத்திருக்கிறாரே, இதே மாதிரி ஒரு தெய்வம் வரை யாருக்கும் வெளிப்படலையே, அப்போ எனக்கு கடவுள் இப்படி வெளிப்பட்டிருக்கிறாருன்னா அந்த தெய்வத்திற்கு நான் என்னை எப்படி வெளிப்படுத்துவேன்? அவர் விரும்பும் விதமாக நான் வெளிப்படுத்துவேன். தந்தை விரும்பும் விதமாக இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். எங்கே? கல்வாரி மலையில். இதோ அவர் பெரிய அற்புதங்களை மட்டும் செய்து உருமாற்றம் அடைந்து அப்பாவுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடல. அவர் விரும்பியது அந்த கல்மினேஷன், தந்தையினுடைய விருப்பத்திற்கு இணங்க தன்னை வெளிப்படுத்தின அடையாளத்தை நீங்களும் நானும் இன்றைக்கி முன்னாடி வச்சிருக்கிறோம். அந்த அடையாளத்தை போலவே, இயேசுவை போல நாமும் நம்மை இழந்து தந்தைக்கு முன்னாடி நம்ம ஒப்படைக்கிற பொழுது, இதோ 1 யோவான் 3:2 வார்த்தைகள், இதோ நாம் அவர் தோன்றும் போது அவரை போல் இருப்போம், அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என் தேவ பிள்ளைகள், நீங்கள் கடந்து வாருங்க. தொழுநோய்க்கான அடையாளங்கள் உள்ளத்தில் இருந்ததுன்னா எடுத்து வெளியில் போடுங்க. எல்லா விதமான தொழுநோயின் அடையாளங்கள் அடுத்தவர்கள் சுட்டி காட்டித்தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்குள்ளே இருக்கிற தொழுநோயினுடைய, கொரோனாவினுடைய, சுயநலத்தினுடைய, பிரிவினுடைய அந்த வேதனைகள் என்ன என்பதை நாம் அறிவோம். அதை களைந்து இந்த நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவர் உங்களை அவருடைய அன்பில் இணைத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரிரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை ஊர்